ஒரு லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 20. இயேசுவின் அதிகாரம். ஒரு நாள் அவர் கோவிலில் மக்களுக்கு போய் நற்செய்தி அறிவிக்கும் போது தலைமை குருக்களும் அறிஞர்கள் அறிஞரும் மூப்பர்களோடு அங்கு வர நேர்ந்தது. எந்த அதிகாரத்தால் இப்படி செய்கிறீர், அல்லது உமக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும் என்று அவரை கேட்டனர். அதற்கு இயேசு, நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். அருளப்பருடைய ஞானஸ்தானம் வானத்துக்கு வந்ததா மனிதனுக்கு வந்ததா என்று கேட்டார். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டதாவது, வானகத்தில் வந்தது என்பமாயும் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என்று கேட்பார். மனிதர்களுக்கு வந்தது என்பமாயின் மக்கள் அனைவரும் தம்மை கல்லால் இருந்து கொள்வர், ஏனெனில் அருளப்பறை இறைவாற்றும் என்று நம்பியிருக்கின்றனர். எனவே அவருக்கு மறுமொழியாக, எங்கிருந்து வந்ததென தெரியாது என்றார்கள். அதற்கு இயேசு, நானும் எந்த அதிகாரத்தால் இப்படி செய்கிறேன் என உங்களுக்கு சொல்லேன் என்றார். கொடிய குத்தை கேட்டார்கள். பின்னும் அவர் இவ்வோமையை மக்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டம் வைத்து குடியானவர்களுக்கு குத்தைக்கு விட்டுவிட்டு நீண்ட காலம் வெளியூர் சென்றிருந்தான். பருவ காலத்தில் தோட்டத்து பலனை குடியானவன் தமிழர் கொடுக்கும்படி ஊழியன் ஒருவனை அனுப்பினான். குடியானவரோ அவனை அடித்து வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார். மீண்டும் ஒரு ஊழியனை அனுப்பினான், அவனையும் அவர்கள் அடித்து இழிவுபடுத்தி வெறுங்கையாய் அனுப்பினார்கள். மூன்றாம் முறையாக ஒருவனை அனுப்பினான், அவனையும் அவர்கள் காயப்படுத்தி வெளியே தள்ளினார்கள். திராட்சை தோட்டத்துக்குரியவன், இனி என்ன செய்வது என என் அன்பார்ந்த மகனை அனுப்புவேன், அவனை ஆவையாவது அவர்கள் மதிக்கக்கூடும் என்றார். குடியானவர்கள் அவனை கண்டதும், இவனே சொத்துக்குரியவன், சொத்து நம்முடைய ஆகும்படி இவனை கொன்று போடுவோம் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு அவனை திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொண்டார்கள். அப்படியானால் தோட்டத்துக்குரியவன் அவர்கள் என்ன செய்வான்? அவன் வந்து குடியானவர்களை ஒழித்து தோட்டத்தை வேறு ஆட்களுக்கு விடுவான். இதை கேட்டு அவர்கள் ஐயோ வேண்டாமே என்றனர். அவர் அவர்களை நோக்கி, பட்டு ஒரு விலைக்கு கல்லே விமலைக்கல்லாய் அமைந்தது என்று எழுதியிருக்கிறதே, அதன் பொருள் என்ன? அக்கல்லின் மேல் விழுபவன் எவனும் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அவன் தழுவுபடியாவான் என்றார். தங்களை குறித்தே இவ்வுமையை அவர் கூறினார் என்று உணர்ந்து தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞரும் அப்போதே அவரை பிடிக்க வழி தேடினர். ஆனால் பொதுமக்களுக்கு அஞ்சினர். செசாருக்கு வரி. ஆகையால் அவர்கள் சமயம் பார்த்து தேவுக்காரர்களை அனுப்பினார்கள். இவர்கள் ஆளுநரின் ஆட்சி அதிகாரத்திற்கு அவரை கையளிக்கும்படி நேர்மையானவர்களைப் போல் நடித்து அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தனர். போதகரே, நீ சொல்வதும் போதிப்பதும் சரியே, முகத்தாட்சியும் பாராமல் கடவுளின் வழியை உண்மைக்கு ஏற்ப போதிக்கின்றீர் என்று உங்களுக்கு தெரியும். செசாருக்கு நாங்கள் வரி கொடுப்பது முறையா இல்லையா என்று அவரை கேட்டனர். அவர் அவருடைய சூழ்ச்சியை கண்டுகொண்டு, ஒரு வெள்ளிக்காசை எனக்கு காட்டுங்கள், அதில் உள்ள உருவமும் எழுத்தும் யாருடையது என்றார். செசாருடையவே என்றனர். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அப்படியானால் செசாருடைய செசாருக்கும் கடவுளுடைய கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று சொன்னார். மக்கள் முன்னிலையில் அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க முடியாமல் அவருடைய மறுமொழியை கேட்டு வியந்து பேசாதிருந்தனர். உயிர்த்தெழுதல் உண்டா? பின்னர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறும் சதிசெயர்கள் சிலர் அவரை அணுகி, போதகரே, மனைவியுள்ள ஒருவன் பிள்ளையின்றி இறந்து விடுவானாயின் அவருடைய சகோதரன் அவனை மணந்து தன் சகோதரனுக்கு மகப்பேறு அளிக்கட்டும் என்று மோயிசன் எழுதி வைத்துள்ளார். இவ்வாறு இருக்க சகோதரர் எழுவர் இருந்தனர். மூத்தவன் ஒருத்தி மணந்து மகப்பேறின்றி இறந்தான். இரண்டாம் மூன்றாம் சகோதரனும் அவனை மணந்தனர். அவ்வாறு எழுவரும் பிள்ளையின்றி இறந்தனர். இறுதியாக அப்பெண்ணும் இறந்தாள். உயிர்த்தெழும் போது அவள் யாருக்கு மனைவியாக இருப்பாள்? எழுவரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தனரே என்றனர். இயேசு அவரிடம், இவ்வுலகில் மக்கள் பெண் கொண்டும் கொடுத்தும் வருகின்றனர், மறு உலகையும் இறந்தொருமிருந்து உயிர்த்தெழுதலையும் அடைவதற்கு தகுதியுள்ளவராக எண்ணப்படுவோர் அங்கே பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை, ஏனெனில் இனி அவர்கள் இறக்க மாட்டார்கள், வானத்துக்கு ஒப்பாக இருப்பார்கள். மேலும் உயிர்த்த மக்களாக இருப்பதால் கடவுளின் மக்களாயும் இருப்பார்கள். இறந்தவர்கள் உயிர்த்தெழுவர் என்பதை மோயிசன் முச்செடியை பற்றிய பகுதியில் வெளிப்படுத்தினார். அதில் ஆண்டவரை ஆபிரகாம் கடவுள், ஈசாத்தின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று குறிப்பிடுகிறார். அப்படியெனில் அவர் வாழ்வோரின் கடவுள் என்று இறந்தோரின் கடவுள் அல்ல, ஏனெனில் அவருக்கு எல்லாரும் உயிருள்ளவர்களே என்றார். அதற்கு மறைமுறை அறிஞர் சிலர், போதகரே, நன்றாய் சொன்னேன் என்றனர். இதற்கு பின்னர் அவரை எதுவும் கேட்கும் அவர்கள் துணியவில்லை. மேசியா தாவீதின் மகனும் ஆண்டவரும். மேலும் அவர் அவர்களிடம், மேசியாவை தாவீதின் மகன் என்று எப்படி கூறலாம்? ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவரிடம் சொன்னது, நாமும் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் பக்கத்தில் அமரும் என தாவீது சங்கீதாகமத்தை சொல்லுகிறார். ஆகவே தாவீது அவருடைய ஆண்டவர் என்று சொல்லியிருக்க தாவீதுக்கு அவர் மகனாக மட்டும் இருப்பது எப்படி என்று வினவினார். மறைநூல் அறிஞரின் வெளிவேடம். மக்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க அவர் தம் சீடரிடம், மறைநூல் அறிஞர் மட்டும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் நீண்ட அங்கி தரித்து நடமாட விரும்புகிறார்கள், பொது இடங்களின் வணக்கத்தையும் ஜெபக்கூடங்களின் முதலுக்குகளையும் விருந்துகளின் முதலிடங்களையும் பெற ஆசிக்கிறார்கள், கைம்பெண்களின் உடமைகளை விழுங்குகிறார்கள், பார்வைக்கோ நீண்ட ஜபம் செய்கிறார்கள், இவர்கள் அதிகம் தண்டனைக்கு ஆளாவார்கள் என்றார்.